உலகலாமுணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் உலகிற்சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உனடைந்த உடம்பில் பிரதியே தான் அடைந்த உறுதியைச் சாருவால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுது அருகாலத்தின்றும் பூசணி விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீரும் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் தொல்லை இரும்பிரவி சூழும் தொலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் மக்கியதே எல்லை மறுவாமறி அளிக்கும் வாதமோ எங்கோன் திருவாதகம் என்னும் தேன்சிற்றம்பலம் பெரியவர்களே உள்ள சொன்ன மாதிரி செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரி பன்னாள் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தர கோஷமங்கை கரசே வழி நின்று நின் அருளார முதுட்ட மறுத்தனே என்ற பாடல்ல சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் பெருமான் வழி நின்று தன்னுடைய அருள் ஆரமுதத்தை ஊட்டவும் தான் அதனை மறுத்து உண்ணாதிருந்தமைக்கு காரணம் வளர்கின்ற தீயினை தானாக சென்று நாடி அதனை நெருங்கும் பொழுது அதனுடைய வெப்பத்தை கண்டு மீளாது மீள முடியாது அதிலே விழுந்து மடிகின்ற விட்டிலை போல பன்னாலும் சின்மொழியாரிடத்திலே சென்று அந்த விழுந்த பயிற்சியின் காரணமாக நீ வழிமறித்து நின்று இறைவன் தன்னுடைய திரு அருளாரமுதத்தை ஊட்டியும் அதனை உண்ணாது மறுத்தேன் என்று சொல்கின்றான்னு சொன்னோம். இந்த பன்னாள் என்பதற்குதான் விளக்கம் என்னன்னா ஒருவன் பயிற்சி காரணமாக அந்த இந்திரிய இன்பத்திலே ஈடுபட்டு அதில இருக்கின்ற ஆபத்திலிருந்து மீள முடியாத நிலை ஏற்பட்டு பெருமானுடைய திருவருளும் திருவருள் வலிய வந்து ஊட்டும் பொழுதும் அதை உண்ண முடியாத நிலை ஏற்படுகின்றது மறதி ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றோம். அதனே கண்ணன் கீதையில சொல்லும் போது என்ன சொன்னாருங்கிறது ஜாயதோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ப்ரம்ஷாத் புத்தி நாசஹ புத்தி நாசாத் ப்ரணஷ்யதி என்று உலகியல் பொருள்களிலே வைக்கின்ற தொடர்பு காரணமாக ஒருவன் இறைவனுடைய திருவருளை எவ்வாறு இழக்கின்றான் அதாவது இறைவன் திருவருளை பெற்றும் இழப்பதற்கு உலகம் ஒரு காரணமாகின்றது என்பதனை விளக்குகின்றார் தொடர்ச்சியினை விளக்குகின்றார் கீதையில. அப்படின்னா ஒருவன் உலகியல் பொருள்களை நினைப்பதனாலேயே அதிலே அவனுக்கு பற்று ஏற்படுகின்றது. நினையாதிருந்தால் பற்று கிடையாது. சிந்தனை இல்லாதிருந்ததுன்னா ஒரு சிரமம் கிடையாது. உலகத்திலே இன்பமோ துன்பமோ அதனை சிந்திக்காதவர்களை தாக்குவதில்லை. இன்பத்தை சிந்திக்காதவர்களுக்கு இன்பம் கிடையாது, துன்பத்தை சிந்திக்காதவர்களுக்கு துன்பம் கிடையாது. இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அந்த துன்பத்திற்கே துன்பம் உழைப்பார்கள், துன்பத்திற்கு உழையாதிருப்பவர்கள் வளையாதிருப்பவர்கள் என்று சொன்னார். அதை சிந்தனையிலே கொண்டால்தான் அது தாக்கும் என்று பார்க்கின்றோம். சிந்தனையை கொள்ளாதிருக்கின்ற நிலை வருமா என்று கேட்டால் குருநாதன் கற்பித்த அந்த மனவள கல்வியின் வழி நின்று இறைவனையே சிந்தித்து பழகுவர்களுக்கு தான் அந்த நிலை ஏற்படும். மாறாக நான் சிந்திக்க மாட்டேன் என்று சொன்னால் சிந்தனை வாராதிருந்து விடாது. இந்த மருந்தினை உண்ணும் போது குரங்கினை நினைத்துக் கொள்ளாதேன்னு சொல்றாங்க. மருந்து பாட்டில் எடுத்தோடனே குரங்கி அவன் தான் வரும். குரங்கினை நினைக்காத நிலை ஒருவனுக்கு வராது. மருந்து பாட்டில் எடுத்தவனையே எதை நினைக்கக்கூடாது அது நல்லதாக வரும் உனக்கு. ஆகவே நம்முடைய முயற்சி அது இல்லை, அது குருநாதன் கற்பிக்கின்ற அந்த கல்வியை நன்றாக பயில வேண்டும். அபியாசம் அந்த பயிற்சி இல்லை என்றால் இந்த பயிற்சி கையோங்கும் என்று படிக்கின்ற ஜாயதோ விஷயான் பும்சகா ஒரு மனிதன் இந்த பொருள்களை நினைப்பதினாலே சங்கஸ்தேஷு உபஜாயதே அந்த பொருளிடத்து பற்று உண்டாகின்றது. முதலிலே மென்மையாக உண்டாகும் அந்த பற்று உண்டானுடனே சங்காத் சஞ்சாயதே காமா பற்றின் காரணமாக விருப்பம் உண்டாகின்றது ஆர்வம். அதுதான் ஆர்வம் பேர். நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் போல் ஆயினார் ஏனாதிநாதர் புராணத்தில் சேக்கிழார் சொல்றார். அதாவது ஏனாதிநாதருடைய கைவாளுக்கு அஞ்சு சிலர் ஓடினார்கள். அந்த வாள் தன் மீது விழுந்தால் உயிர் போய்விடும் என்பதற்காக என்ன பண்ணாங்க அவங்க சண்டைக்கு வராமலே ஓடினாங்க. சண்டை போட்டு இருக்கவங்க புறமுதுகிட்டு ஓடினார்கள். அவர்களுக்கு ஓமை தர என்ன இறைவனே மெய்யான பொருள் என்ற மெய்யுணர்வு ஒரு அடியவருக்கு தோன்றுகின்ற காலத்திலே இதுகாரும் அந்த அடியவரை அழைத்து வந்த ஆர்வம் முதலிய குற்றங்கள், ஆர்வம் என்பது என்ன, பற்றின் காரணமாக விளைகின்ற ஆசை, அதான் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இல்ல. சாதாரணமா வந்து ஒன்றில் கான்டாக்ட் தான் இருக்கு. கான்டாக்ட் எப்படி டெவலப் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் ஆசை என்ற அளவிற்கு டெவலப் ஆகிடும், அது ஹேபிட்னு ஆயிடுது. அதனால அது ஹேபிச்சுவல் ஆயிடுது. அது இல்லாமல் இவன் இல்லை என்ற நிலைக்கு அது கொண்டு சென்று விடும். அந்த நிலையை தான் ஆர்வம். அந்த ஆர்வம் முதலிய குற்றங்கள் குற்றங்கள், மனிதனுக்கு வந்து உலகத்திலே இருக்கின்ற ஈடுபாடு முதலிய குற்றங்களே குற்றங்கள். அதுல முதல் குற்றம் ஆர்வம் தான், ஆர்வம் முதல் குற்றம். இந்த ஆர்வம் முதல் குற்றங்கள் இறைவனை தரிசித்த போதுதான் நீங்குகின்றன என்று பார்க்கின்றோம். அப்ப இறைவனே மெய்யான பொருள் என்ற மெய்யுணர்வு, நித்யா நித்திய வஸ்து விவேகம், இது அழிகின்ற பொருள், இது அழியாத பொருள் என்று இறைவனையே நிலையாக பிடித்துக் கொள்கின்ற மெய்யுணர்வு ஒருவனுக்கு ஏற்பட்டால், அந்த மெய்யுணர்வு ஏற்படும் பொழுது ஆர்வம் முதலிய குற்றங்கள் அவனை விட்டு ஓடும். அதே போல ஏனாதிநாதனை விட்டு ஓடினார், ஏனாதிநாதனை விட்டு எல்லாரும் ஓடிட்டார் என்று சொல்றார். ஓமை கொடுக்கும் போது கூட தத்துவ ரீதியான ஓமையை தான் சேக்கலார் கொடுக்கிறார் பார்க்கின்றோம். ஏனாதிநாதனுடைய கைவாளுக்கு அஞ்சி அவர்கள் ஓடினார்கள், ஒரு மெய்யுணர்வுக்கு அஞ்சி குற்றங்கள் ஓடுவதை போன என்று பார்க்கின்றோம். மெய்யுணர்வு தலைப்பட வேண்டும், மெய்யுணர்வு தலைப்பட்டும் அதனை இழக்கக்கூடும். இவன் வந்து உலகிலே ஈடுபட்டான் என்று சொன்னான். அப்ப பற்றின் காரணமாக ஆர்வம் உண்டாகும், அதாவது காமம் என்று சொல்வது. சங்கஸ்தேஷூபதாயதே சங்காத் சஞ்சாயதே காமம், காமாத் தோதோபிதாயதே. அந்த ஆர்வம் உண்டான பிறகு அந்த பொருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற பொருள்கள் மீதெல்லாம் சினம் உண்டாகும். இந்த பொருளை பெற்றே தீர வேண்டும் என்ற நிலை அவனுக்கு இருப்பதனால அந்த பொருள் இல்லாமல் தான் இத்துணை நாள் வாழ்ந்தோம். அந்த அறிவு அவனுக்கு வராது, அந்த நேரத்தில் கை கொடுக்காது. இந்த பொருள் இல்லாமல் நம்ம இல்லையா, கரண்ட் அடிக்கடி போகும்போது கடுப்பு வருது. ஆனா கரண்ட் இல்லாமலே பழங்காலத்தில் பெரியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம கடுப்பு ஆகக்கூடாது, நம்ம கரண்ட்டுக்கு அடிமையாயிட்டதுனால கரண்ட் போகும்போது நமக்கு கடுப்பா இருக்கு. அவ்வாறு இல்லாத நிலை வர வேண்டும். அப்ப எதனாலும் மனமானது சலனம் அடையக்கூடாது. அப்ப இறைவன் அடியார்களுக்கு தான் இந்த சலனமே இல்லாத தன்மை என்பது இருக்கின்றது. உலகத்தினை பற்றுக் கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் கோபம் தான் வருது. அப்ப குரோத அப்ப கோபம் வருகின்றது, ஆர்வம் ஆர்வத்தினாலே கோபம் விளைகின்றது. குரோதாத் காமாத் குரோதாபி ஜாயதே, குரோதாத் பவதி சம்மோக, கோபித்துக் கொண்டவருடைய மனமானது மயங்குகின்றது. அப்ப இது எது சரி எது தவறு, எது புண்ணியம் எது பாவம், எது அறிவு எது அறியாமை, எது நல்லது எது தீயது என்று தெளிவான முடிவெடுக்கின்ற அறிவு மழுங்கி போகின்றது, சம்மோகம் மயக்கம். அப்ப கோபித்துக் கொண்டாலொழிய மயக்கம் வராது. ஒருவனுக்கு உலகத்திலே மயக்கம் ஏற்படுகின்றது சொன்னால் அவன் சினக்கின்றான், அவன் சினக்கின்றான் என்று சொன்னால் அவன் ஆசைப்படுகின்றான், அவன் ஆசைப்படுகின்றான் என்று சொன்னால் அவன் பற்று வைக்கின்றான், அவன் பற்று வைக்கின்றான் என்று சொன்னால் அவன் நினைக்கின்றான். எல்லாத்துக்கும் நினைத்தல் தான் குற்றம், நினைப்பதே குற்றம். அவன் நினையாது இருந்தோம் என்று சொன்னால் எந்த குற்றமும் விளையாது. ஆகவே அவன் அவன் மனமானது அவன் அறிவு மழுங்குகின்றது மழுங்குகின்றது. குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமகா. இந்த மயக்கத்தினாலே என்ன ஏற்படுகின்றது சொன்னால், ஒருவன் அவனுக்கு தேவையான நல்ல கல்வியை கற்றிருக்கின்றான், அந்த கல்வி மறந்து போகும். மனமானது மழுங்கும் பொழுது மயங்கும் பொழுது உலகத்தினாலே அறிவு வந்து எது சரி எது தவறு என்று தெளிவான முடிவு எடுக்க முடியாத வண்ணம் ஒரு மயக்கம் ஏற்படும் பொழுது அந்த மயக்கத்தினாலே அவன் இதுவரையிலும் அவனுக்கு உறுதி பயப்பதாக கற்று வந்த கல்வியானது மறந்து போகின்றது. மறதி என்பது அந்த நிலையில தான் ஏற்படும். அப்ப நமக்கு படித்த கல்வி மறக்கின்றது, கை கொடுக்காம போயிடும். அதான் கர்ணனுக்கு சாபம் கொடுத்தார், குருநாதரை ஏமாற்றி ஒரு கல்வியை அவன் கற்றான். குருநாதர் ஒரு சாபம் கொடுத்தார், உனக்கு தேவைப்படும் போது கல்வி மறக்கும், மற்ற நேரங்கள் எல்லாம் நீ நல்ல படிச்சதை ஞாபகத்தில் வச்சிருப்பேன், பரீட்சையில்தான் மறக்கும், பரீட்சை எழுதும்போதுதான் மறக்கும், மற்ற நேரத்துல நல்லா தெளிவாக ஞாபகத்தில் இருக்கும். அப்ப அவர் அவர் கற்ற கல்வி யுத்தம். அப்ப ஒருவரோட சண்டை போடும் போது மட்டும்தான் இது மறந்து போகும், மற்ற நேரத்துலலாம் உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எவ்வளவு பெரிய கொடிய சாபம். அந்த சாபத்திற்கு காரணம் குருநாதரை ஏமாற்றி கற்றதுனால. அப்ப இது ஸ்மிருதி விப்ரமம் என்று சொன்னால் கற்ற கல்வி மறந்து போதல், அதுதான் மிகப்பெரிய பாவம்னு பார்க்க. கற்ற கல்வி மறந்து போதலுக்கு காரணம் அறிவு மழுங்குதல், அறிவு மழுங்குதலுக்கு காரணம் சினத்தல், சினத்தலுக்கு காரணம் ஆசைப்படுதல், ஆசைக்கு காரணம் பற்று வைத்தல், பற்று வைத்தலுக்கு காரணம் நினைத்தல். புத்திநாசா புத்திநாசாத் பிரணசதி, ஒருவன் வந்து ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசகா, ஒருவன் தான் கற்ற நல்ல கல்வியை மறத்தல் என்பது அறிவினை முழுவதும் இழத்தல் தான். அறிவிலே ஏனைய பொருளை சுமந்திருத்தல் வெறும் சுமை. எனக்கு இது தெரியும் அது தெரியும் நம்ம சொல்றோம், அந்த உலகியல் கல்வி எல்லாமே சுமைதான். நம்மை இறைவரிடம் கொண்டு செலுத்துகின்ற திருமுறை கல்வி ஆகின்ற கல்விதான் உண்மையில நமக்கு வரப்பிரசாதம். அந்த திருமுறை கல்வியை மறந்துடுறோம், மற்ற கல்விகள்லாம் ஞாபகத்தில் இருக்குன்னு சொன்னா அது அறிவு அழிந்த நிலைதான். ஆகவே தனக்கு தேவையான அது மறக்கக்கூடாத கல்வியை ஒருவன் மறந்தான் என்று சொன்னால் அவன் ஏனையவற்றை அறிவிலே சுமந்திருந்தாலும் அவன் அறிவினை இழந்து விட்டான் என்பதே பொருள். புத்தி நாசகா, அவன் அறிவினை இழக்கின்றான். புத்தி நாசாத் பிரணசித்தி, அறிவினை இழந்தவன் உயிரையும் இழக்கின்றான். அதாவது உயிரோடு தான் இருப்பான், ஆனால் அவன் நடைபெணம், அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு பயன்படாது. அது அறிவிழத்தலும் உயிரிழத்தலும் ஒன்றுதான். உயிர் இருந்தாலும் கூட அறிவில்லாதவன் உயிரற்றவனைப் போல கருதப்படுவான் என்று பார்க்கின்றான். இத்துணைக்கும் காரணம் நினைக்கக்கூடாது நினைத்தல் தான். நினைக்கக்கூடாது நினைத்தலுக்கு காரணம் நினைக்க வேண்டியது நினையாது இருத்தல். ஒருவர் செய்யக்கூடாது செய்யறாரு, அதற்கு காரணம் அந்த நேரத்திலே செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு, அதனை செய்யாதிருப்பதுதான். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று ஒருவன் செய்யக்கூடாதவற்றை செய்வதால் கெடுகின்றான். அதற்கு காரணம் செய்ய வேண்டியவற்றை செய்யாதிருப்பது காரணம். எந்த ஒரு நேரத்திலும் ஒரு மனிதனுக்கு சும்மா இருப்பது விதிக்கப்படல. எந்த ஒரு நேரத்திலும் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. தான் செய்யத்தக்கவற்றையே ஒருவன் செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னான், செய்யத்தகாதவற்றை செய்வதற்கு அவனுக்கு நேரமே இல்லை. ஆகவே சிந்திக்க வேண்டியது இறைவன் திருவடிதான். அதனால்தான் சிந்தனைக்கு எட்டாததாக இருந்தாலும் அதை சிந்தித்தே ஆக வேண்டும் என்று அப்படிபெருமான் நமக்கு காட்டுகின்றார். சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து சிந்தேன் முந்திப்பொழிவன. அந்த பெருமான் திருவடிக்கே சிந்தனை ஆக்க வேண்டும். சிந்தனை நின் தனக்காக்கி நின் தனக்கே ஆக்கி இந்த ஏகானவங்க மறைஞ்சிருக்கு. ஆகவே பெருமானை வந்து கைவிடுதல் என்பது, பெருமானை கைவிட்ட உடனேயே உலகமாகின்ற பாசி வந்து நம்மை சேர்ந்து கொள்ளும். ஒருவன் கையினாலே பாசி தள்ளிக்கொண்டு குளத்தில் குளிக்கிறான், அந்த பெருமானை நினைத்தலாகின்ற தியான முறையை அவன் கைவிட்டான் என்று சொன்னால் அவருடைய கண்ணு மூக்கு வாய் எல்லாவற்றுக்கும் பாசி சென்று அடைத்துக் கொள்ளும் என்று பார்க்கின்றோம். உலகத்திலே இருக்கும் பொழுது பெருமானை நினையாது இருக்கவே கூடாது. நினையாருக்கின்ற குற்றம் தான் பெருங்குற்றம் என்று கருதப்படுகின்றது. இலையாய் நின்னடியே நினைந்தேன் நினைதலுமே தலைவா நின்னிணைய பணித்தாய் செலவழிந்தேன். நம்பியாரு, பெருமானே நீயே மெய்ப்பொருள் என்று நான் நினைந்தேன். பெருமானை உள்ளவாறு நினைக்கவில்லை, பெருமானே எனக்கு வேண்டும் ஏனைய வேண்டாம் என்ற முடிவு, டெசிஷன் மேக். பெருமான் தான் நிலையான பொருள், ஏனைய பொருள் நிலையற்ற பொருள். பெருமானே பேரின்ப பொருள், ஏனைய பொருள் நம்ம அழிவுக்கு இட்டு செல்கின்ற பொருள். ஆகவே எனக்கு பெருமான் வேண்டும் ஏனைய வேண்டாம் என்ற முடிவுதான் நிலையாய் நின்னடியே நினைந்தேன். நீதான் எனக்கு வேண்டும் என்று நினைந்தேன். நினைதலுமே தலைவா நீ நினைய பணித்தாய், உன்னை உள்ளவாறு நினைப்பதற்கு நீ பணித்தாய் என்று சொன்னால் வழிவகை காட்டினாய். ஆகவே சலம் ஒழிந்தேன், உலமாகின்ற வஞ்சனையை விட்டு ஒழிந்தேன். கள்ள முழிந்தேன் சலமுழிந்தேன் என்று சொல்கின்றான். அவ்வாறு பெருமானை நினைக்க நாம் வந்து நினைக்க முடிவு செய்த உடனேயே பெருமான் உடலிடம் கொண்டு நமக்கு இன்பமூட்டுகின்றான் என்பதே சொன்னார். ஆனேல் நின்னடியே நினைந்தேன், நினைதலுமே ஊனேர் ஊடலும் புகுந்தாயன் ஒன்சுடரே. தேனே இன்னமுதே திரு நெற்றிலையுரியும் கோனே உன்னையெல்லால் நிறுத்த மாட்டேனே என்று சொன்னார். ஆகவே பெருமானை நினைப்பதுதான் கடமை என்று பார்க்கின்றோம். பெருமான் இணையாதிருவது நாம் செய்கின்ற முதல் குற்றம், அது பெருங்குற்றமாக என்னைய குற்றங்களுக்கு வழிவகை காட்டுகின்றது என்று கண்ணன் சொல்றாரு.
மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே.
இவ்வாறு பெருமான் திருவுருளை வழியே வந்து ஊட்டும் பொழுதும் அதனை உண்ண விரும்பாது முகத்தினை திருப்பிக் கொண்டு மறுத்திருக்கின்ற நிலைமைக்கு காரணம் என்னன்னா, பெருமானுடைய அருள் அறிதிக்கிட்டுவது என்பதும், பெருமானுடைய அருள் உலக மயக்கமாகின்ற மருளுக்கு மாற்று என்பதும், பெருமான் அருள் அது சாஸ்வதமான இன்பத்தை தரும் என்பதும், பெருமான் அருளினுடைய இயல்பு அறியாத தன்மையினாலே. பெருமானுடைய அருளுக்கு சில இயல்புகள் உண்டு. என்ன இயல்புன்னா, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, அது அது வரும்போதே அந்த பஸ்ஸில் ஏற வேண்டும். பெருமான் அருள் கிட்டும் போதே அதனை நாம் பெற வேண்டும். அந்த பெருமான் அருள் நமக்கு செய்கின்ற நன்மையினை வேறு எந்த எதுவும் செய்யாது. காபி எல்லார் வீட்லையும் கிடைக்கும், ஆனால் பெருமான் அருள் நடராஜ பெருமானுடைய சன்னியில தான் கிடைக்கும். அவன் வந்து காபி சாப்பிடுறதுக்காக சாயரட்சியை மிஸ் பண்ணக்கூடாது, அது மெதுவாக சாப்பிடலாம். இதுதான் அவன் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருளுக்காக ஒருவன் வந்து இயங்கக்கூடாது. ஒரு இடத்துல தான் கிடைக்கும், ஏன்னா முக்தி பேர் என்பது இறைவிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கு விட்டால் வேறு எங்கும் கிடைக்காது என்பது அந்த அருமையை அறிய வேண்டும்.
மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே. வெறுத்தனை நீ விட்டிடுதி கண்டாய், வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டுகொள் உத்தர கோஷமங்கைக்கரசே. பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தொழிலையே.
மறுத்தேன்னு சொன்னார், மறுத்ததற்கு காரணம் சொல்கின்றார். அந்த காரணத்தை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்பதனாலே என்னுடைய அறியாமையை நீ மன்னிக்க வேண்டும் என்பது பொருள். நான் ஒரு குற்றம் செய்தேன், அந்த குற்றத்திற்கு இது காரணம் என்று எல்லாவரும் இறைவனிடம் சொல்வது எதற்காக என்று சொன்னால், அந்த குற்றத்தை நான் உணர்கின்றேன், அந்த குற்றத்தை நீ மன்னிக்க கடவாய் என்பதுதான் அதுக்கு பொருள். சாமிக்கு தெரியாதையா சொல்றார் இவர், மறுத்தனம் யான் உன் அருள் அறியாமையில் அப்படின்னு சொல்றது. சாமிக்கு தெரியாத சொல்லல, பெருமானிடத்திலே தன் குற்றத்தை ஒத்துக்கொள்கின்றார் என்பதுதான் அதற்கு பொருள். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே அறியாமையாகின்ற இருட்டினாரே மறுத்தேன். பெருமானே, எனக்குள்ளேயே மணி ஒளி தருகின்ற மணியாக நீ இருக்கின்றாய். ஆகவே மணியாக இருக்கின்ற நீ அந்த ஒளியின உன் ஒளியினாலே அந்த இருட்டினை விரட்டியருள வேண்டும் அப்படிங்கறது குறிக்கும். என்னுடைய அறியாமையாகின்ற இருட்டினாலே நான் உன் அருளினை மறுத்தேன். ஆனால் என்னை விட்டு பிரியாத மாணிக்க ஒளியாக இருக்கின்ற நீ உன்னுடைய ஞான ஒளியினாலே அந்த அறியாமையாக இந்த இருளினை போக்கி நான் மீண்டும் அந்த உன்னுடைய திருவுருளை மறாத வண்ணம் எனக்கு அருள் செய்யும். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில், அருள் அறியாமையில் என்று சொன்னால் அருளிய பாங்கு இயல்புகளே அறியாத தன்மையினாலே. அருளிய பாங்குகள் என்னன்னா அருள் செய்கின்ற அந்த நன்மையினை வேறொன்றும் செய்யாது என்பது அதற்கு ஒரு பாங்கு. இரண்டாவது, அது அரிதிர் பெறுவது, அது கிடைக்கும் பொழுதே அதனை நுகர வேண்டும். அது மீண்டும் என்று கிடைக்குமோ இல்லைன்னா மின்னலை போன்றவன் இறைவனுடைய தன்மைன்னு பார்க்கிறோம். மின்னல் வந்து வெட்டும் போது மின்னலுடைய கொண்டு வழியை பார்த்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மின்னல் எப்போது வெட்டுமோ, அது கைவிளக்கு போன்றது இல்லை. இருட்டிலே செல்கின்ற ஒருவன் மின்னலின் துணை கொண்டு வழியை பார்க்கும் பொழுது மின்னல் வெட்டும் போதே வழியை பார்த்துக்கணும். மின்னல் வெட்டும் போதே வேற எங்கேயும் பிராக பார்த்துக்க கூடாது. மின்னல் வெட்டும் போது ரோட பார்த்துடணும் பாத்தீங்களா. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்தனை நீ விட்டிடுதி கண்டாய். பெருமானே, இந்த இயல்பின என்னுடைய இயல்பே அறியாமையாகின்ற இயல்பு. இவன் இயல்பாகவே நம்முடைய அருளினின் பெருமை அருளின் பெருமையும் அருமையும் அறியாது மறுக்கின்றான் என்பதை உணர்ந்த நீ அதன் காரணமாக என்னை வெறுத்து விட்டுவிட வேண்டாம். விட்டிடுதி கண்டா என்பதற்கு நீ விடுகின்றாய் பார் என்பது பொருளாக இருக்கும் என்று சொன்னால் வெறுத்தனை நீ விடுகின்றாய் என்பது ஆகும். பெருமான் நம்மை வெறுத்தான் என்று ஒரு முடிவுக்கு வந்ததாக ஆகும். பெருமான் நம்மை வெறுத்தான் என்ற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. என்ன காரணம்னா விருப்பு விருப்புகள் அற்றவன் பெருமான். ஆனால் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கும் போது பெருமானை என்னை வெறுக்காதே என்று விண்ணப்பிக்கலாம். பெருமானே என்னை வெறுத்தா என்று பெருமானிடம் சொல்லக்கூடாது. பெருமானிடத்திலே பெருமானே என்னை வெறுக்க வேண்டாம் என்று சொல்லலாம். என்ன காரணம்னா வெறுக்கத்தக்கது என்னுடைய இயல்பு, ஆகவே நீ வெறுக்க வேண்டாம். பெருமானே நீ என்னை வெறுத்து விட்டா என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பெருமானே நீ என்னை வெறுத்து விட்டாய் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் பெருமானே நீ என்னை வெறுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதற்கு உரிமை உண்டு. என்ன காரணம்னா பெருமானை வெறுக்க வேண்டாம், பெருமானே நீ என்னை வெறுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது வெறுக்கத்தக்கது என் இயல்பு என்பதை ஒத்துக்கொள்கிறேன். என்னுடைய இயல்பு எப்படிப்பட்டது? வெறுக்கத்தக்கது. ஆகவே நீ வெறுக்க வேண்டாம். ஆனால் பெருமானே நீ என்னை வெறுத்தா என்று சொன்னால் பெருமானிடத்திலே குற்றம் விளையும். பெருமான் யாரையும் வெறுப்பதில்லை. ஆகவே வெறுத்தனை நீ விட்டிடுதி கண்டா என்று சொல்லும் பொழுது விட்டிடுதி கண்டா என்றால் விட்டு விடாதே என்பது பொருள். பெருமானே நீ என்னை வெறுத்து ஒதுக்கி விடாதே. நான் இயல்பாகவே உன்னுடைய அருளினை மறுக்கின்றேன் என்ற காரணத்தினாலே நீ என்னை வெறுத்து விட்டுவிட வேண்டும். வெறுத்தனை விட்டிடுதி கண்டாய், வெறுத்தனை நீ விட்டிடுதி கண்டாய். வினையின் தொகுதி ஒருத்து, பெருமானே உன் திருவுருளை நான் தூக்க வண்ணா தூக்க முடியாத வண்ணம் என்னுடைய அறிவினை மழுங்கடைக்கு செய்வது என்னன்னு கேட்டா என்னுடைய வினையின் தொகுதி. நான் ஈட்டிருக்கின்ற நல்வினை தீவினையாகின்ற இரு வினை, அதுல தீவினை தான் அதிகம். வினையன் என்று சொன்னால் தீவினையன் என்பது பொருள். அப்ப என்னுடைய தீவினையின் தொகுதி என்பது பெரிய மூட்டை. அந்த தொகுப்பானது அது என்னுடைய திருவுளை நான் தூக்க முடியாத வண்ணம் என்னை மழுங்கடிக்கின்றது. ஆகவே என்னுடைய வினையினுடைய தொகுதியை நீ ஒருத்து அடக்கி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அது வலிய அதனை வலியறச் செய்து அது வழி மழுங்கும்படியாக நீ செய்ய வேண்டும். வினையின் தொகு ஒருத்தல் தான் தண்டித்தல் பொருள். வினையின் தொகுதி காரணமாக என்னை ஒருத்து என்று பொருள் கொள்ளக்கூடாது. இங்கு ஒருத்தல் என்றால் அடக்குதல், அதனுடைய வலியினை நீக்குதல். இப்ப வினையினுடைய முனைப்பாகின்ற வலியினை நீக்க வேண்டும். என்னுடைய வினை உன்னுடைய திருவுருளை நான் தீர்ப்பதற்கு தடையாக வந்து முளைக்கின்றது. அந்த அந்த அதனுடைய வலிமையை நீ போக்கிக்கொள்ள வேண்டும். அது இருந்தாலும் அது பலனற்று இருக்க வேண்டும். வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் உத்தர கோசமங்கை கரசே. பெருமானே நீ எவ்வாறு என்னை ஆட்கொள்ள வேண்டும்? பொறுப்பர் அன்றே, அன்று என்பது ஒரு அசைச்சொல். அது நிச்சயமா பொறுக்க மாட்டார்களா? பொறுப்பார்கள் அல்லவா? பொறுப்பர் அன்றே, பெரியோர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் அல்லவா? திருநாய்கள் தவறு செய்வார்கள், அது அவர்களுக்கு இயல்பு. ஆனால் அவர்கள் எத்துணை தவறு செய்தாலும் பெரியோர்களை பொறுத்துக் கொள்வார்கள். என்ன காரணம்னா பொறுக்க பொறுக்கவே அவருடைய பெருமையானது விளங்கி தோன்றும். ஒரு குற்றம் எவ்வளவு பெரியதோ அதற்கு ஏற்ப அதனை பொறுப்பவருடைய பெருமையானது அதிகம். பெரிய குற்றம் செய்து விட்டாய், ஆகவே உன்னை பொறுக்க மாட்டேன் தண்டிப்பேன் என்று சொன்னால் அதனை பொறுக்கின்ற பெருமை அங்கு இல்லை. சிறிய குற்றத்தை பொறுப்பது பெருமை கிடையாது. பெரிய குற்றத்தை பொறுப்பதே பெருமை என்று பார்க்கின்றோம். ஆகவே பொறுப்பர் என்று பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினையே. சிறு நாய்கள் என்று சொல்லும்போது சிறு நாய்கள் என்பது நாய்கள் அல்ல, சிறு நாய்களை போன்றவர்கள் என்று ஓமை ஆகுவையர். சிறு நாய்களை போன்றவர்கள் மனிதர்கள் தான். சிறு நாய்களை போன்றவர்களாகின்ற தொண்டர்களை அவர்கள் செய்கின்ற குற்றங்களை அவர்கள் மீது சீராது பெருமான் பொறுப்பான். பிறப்பிறந்தே பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினையே இங்கு பொய் என்பதே வஞ்சகம். அதாவது உள்ளொன்று வைத்து புறமென்று ஒழுகுதல். பெருமான் திருவிழை பெற்றிருந்தும் அதை இழக்கும் வண்ணம் உலகிலே ஈடுபடுதல் தான் பொய். மெய்யான அருளை பெற்றும் பொய்யினை நாடுதல் பொய். வேறொரு எண்ணத்திலே இருத்தல். அந்த சிறுநாய்களுக்கு தான் அது இயல்பு உண்டு. சிறுநாயரை போன்றவர்களுக்கு அந்த இயல்பினை, இது நாயின் இயல்பு என்று அறிந்து ஆட்கொண்டவர்கள் இதனை பொறுத்துக் கொள்வார்கள் அல்லவா? ஆகவே அதற்கேற்பனையை பொறுத்துக் கொள்ள வேண்டும். இது வெற்று பொருள் வைப்பணி என்று நனி அந்தரன் நியாசம் வடமொழியில் சொல்வார். தாந்தரன் நியாசம் உலகியல் நீதி ஒன்றினை தன்னை தன சம்பந்தப்பட்ட பொருளோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுது. அதாவது ஒரு பொருளை விளக்க வருகின்றார்கள், பொதுவான நீதியினையும் அதில் எடுத்து சொல்லி விளக்குது. பெருமானே, நீ என்னுடைய பெரும்பிழையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று தனக்கும் பெருமானுக்கு தான் இங்கு தன்னுடைய குற்றத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது, உலகத்திலே பெரியவர்கள் சிறு நாயின் இயல்பு கொண்ட அந்த மக்கள் செய்கின்ற குற்றங்கள் எத்துணையா இருந்தாலும் அதனை பொறுத்துக் கொள்கின்றார்கள் அல்லவா என்று ஒரு பொது நீதியினை எடுத்து சொல்லி, ஒரு பொது நீதியினை பெருமானத்திலே தான் தன்னுடைய சிறப்பு வேண்டுகோளை வைக்கும் பொழுது எடுத்து காட்டுகின்றார். இவ்வாறு நீதியினை எடுத்து உவமையாக காட்டுதல், உலக நீதியினையே உவமையாக எடுத்து காட்டுதலுக்கு வெற்று பொருள் வைப்பு. உலக இயல்பு, உலக நீதி இவற்றினை உவமையாக காட்டுதல் வெற்று பொருள் வைப்பு. சிறப்பான ஒரு அணி ஊமை அணிகள், ஊமைதான் அணி. அந்த ஊமை அணியில பலவிதமான ஷேடு இருக்கு. அதுல வெற்று பொருள் வைப்பு என்பது ஒரு ஷேடு, ஒரு நிலம். பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே விக்கெடுதி கண்டாய் விடமுன் விடற்று மையவனே மன்னும் உத்தர கோஷ மங்கைக்கரசே செய்யவனே சிவனே சிறியேன்பவம் தீர்ப்பவனே. பெருமானே, உன்னிடத்தில் ஒரு குற்றம் இல்லை. பொய்யவன் என்றால் பொய்யே வடிவமாக இருக்கின்ற என்னை, பொருள் என இவன் மெய்யன் என்று, பொருள் என்பது ஹிஸ் மெட்டீரியல், ஹி மேட்டர்ஸ் டு மீ, இவன் எனக்கு வேண்டும். இவன் வந்து வஞ்சகன், கடையவன், புல்லறிஞன், கீழானவன், திருத்தவம் திருந்தாதவன். ஆகவே இவனை புறக்கணிக்கலாம் என்று கருதாது. என்னையும் ஓர் பொருளாக கொண்டு, ஹி மேட்டர்ஸ் டு மீ, இவன் எனக்கு வேண்டியவன். பொருள் என இவன் எனக்கு வேண்டியவன் என்று கருதி, பொய்யவனாக இருந்தாலும் இவன் நமக்கு வேண்டியவன் என்று நீ கருதினாயல்லவா, அந்த பெருங்கருணை சொல்ற. பொய்யவனேனை பொருள் என இவன் நமக்கு வேண்டியவன் என்று, இவனை இவன் ஒரு பொருட்டு, இவனை ஒரு பொருளாக கருதி, பொய்யவனாக இருந்தாலும் என்னையும் ஓர் பொருளாக கருதி, என்னை ஓர் மெய்யனாக கருதி, மெய்யனாக்கலாம் என்று கருதி. பொய்யவனேனை பொருளென ஆண்டு ஒன்று, ஒன்று ஆண்டு அதை மாத்திக்கணும். ஒன்று என்றால் ஒரு பொழுது, ஒரு காலத்திலே அந்த கருணையை செய்தாய். ஒரு காலத்தில் நீ அவ்வளவு என்னிடத்திலே அன்பு வைத்திருந்தாய் என்பது பொருள். ஒன்று ஆண்டு ஒரு சமயம் என்னை, என்னுடைய தீமையை அறிந்திருந்தோம், இவன் நமக்கு வேண்டப்பட்டவன் என்று சொல்லி என்னை நீ ஆட்கொண்டாய், அந்த கருணை இன்று இல்லாமல் போய்விட்டதா என்று கேள்வி. ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக்கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் என்ற கேள்விதான் இங்கு வருகின்ற. ஒன்று ஆண்டு கொண்ட பொய்யவனே பொருளன ஆண்டொன்று, ஒன்று ஆண்டு பிறகு பொத்திக்கொண்ட மெய்யவனே, பிறகு தன்னை மறைத்துக் கொண்ட திருமேனியை உடையவனே. பொத்திக் கொள்ளுதல்னா மறைத்துக் கொள்ளுதல், போர்த்திக் கொள்ளுதல்னா புத்திக் கொள்ளுதல், மறைத்துக் கொள்ளுதல். பெருமானே, நின் திருவடியை காட்டி பொய்யவனாக இருக்கின்ற என்னையும் இவன் வேண்டப்பட்டவன் என்று கருதி ஒரு சமயத்திலே ஆண்டு கொண்டு பிறகு, ஒன்று ஆண்டொன்றுங்கிறது ஒன்று ஆண்டும் பிறகு அப்படின்னு ஆண்டும் என்ற உண்மை கூட அங்கு விரித்துக் கொள்ளலாம். ஒரு சமயத்திலே என்னை ஆட்கொண்டும் பிறகு பொத்திக் கொண்ட மெய் என்று சொன்னால் தன் திருவுருவத்தை மறைத்துக் கொண்டவனே, என்னால் இப்போது உன்னை காண முடியவில்லை. மெய் என்பது திருமேனி, திருமேனி என்பது திருவருள் தான். பெருமானுக்கு திருமேனி என்பது திருவுருளே, திருவுருளை மறைத்துக் கொண்டான் என்பது பொத்திக் கொண்ட, தன்னை மறைத்துக் கொண்ட. பொத்திக் கொள்ளுதல் என்பதற்கு சேர்த்துக் கொள்ளுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வாறு ஒன்று ஆண்டு ஒரு காலத்திலே ஆண்டு என்னை உன்னோடு அணைத்துக் கொண்ட மெய்ப்பொருளே என்றும் சொல்லலாம். ஆனால் அதுல சிறப்பு இல்லை. என்ன காரணம்னா, ஆட்கொண்டு பிறகு மறைந்து என்னை வருத்துபவனே என்பதுதான் இங்க வந்து பொருள். ஆட்கொள்ளுதல் என்பதே சேர்த்துக் கொள்ளுதல் தானே. ஆட்கொண்டு என்னை இணைத்துக் கொண்டவனே, அணைத்துக் கொண்டவனே என்றும் பொருள் சொல்லலாம். ஆனால் அதுல என்ன சிறப்பு இருக்கு? ஆட்கொண்டு கைவிட்டவனே என்றுதான சொல்லணும். பொத்திக் கொள்ளுதல் என்பது மறைத்துக் கொள்ளுதல் என்ற போர்த்திக் கொள்ளுதல். பொட்டலம்னு சொல்றோம், பொத்தளம் பொட்டலம் ஆயிருக்கு. எப்படின்னா, ஒரு பொருளை பொதிந்து மறைத்து வைத்தல் பொட்டலம், பொத்தளம். பொத்திக் கொள்ளுதல் என்றால் மறைத்துக் கொள்ளுதல். ஆகவே பெருமானை ஆட்கொண்டு பிறகு உன்னுடைய திருவுருளை மறைத்துக் கொண்டாய், பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டுவிட வேண்டாம். நீ உன்னை மறைத்துக் கொண்டாய், ஆனால் நீ மீண்டும் உன்னுடைய காட்சியை தரலாம். ஆகவே என்னை மறைத்துக் கொண்டதோடு நீ மறைப்பு நிரந்தரமாக்கி விடாதே, என்னை கைவிட்டு விடாதே, மீண்டும் காட்சி கொடு என்பது பொருள். என்னை ஆண்டு உன்னை மறைத்துக் கொண்ட பெருமானே, அந்த நிலை தொடராமல் என்னை கைவிடாது, மீண்டும் காட்சி தர வேண்டும். பொத்திக்கொண்ட மெய்யவனே விட்டெழுதி கண்டாய், விடம் உன்மிடற்று மெய்யவனே, விடம் உன்மிடற்று, விடத்தை உண்கின்ற மிடற்று கழுத்திலே. மையவனே, மை போன்ற கருமை நிறம் பொருந்தியவனே, மை என்பது மையினுடைய கருமை நிறம், மை என்ற பொருளுடைய கருமை நிறம் அந்த வந்திருக்கு, அது பொருளாக பெயர்னு சொல்லுவாங்க. பண்பு வந்து பொருளுக்கு வந்ததுன்னா பண்பாக பெயர், பொருள் வந்து பண்பிற்கு ஆகியிருந்ததுனா பொருளாக பெயர். மையவனே, மை என்பது ஒரு பொருள், அதனுடைய நிறம் கருமை. அப்ப விடத்திலே உண்கின்ற உண்ட அந்த கழுத்திலே மையினுடைய நிறம் பொருந்த பெற்றவனே, விடத்தினை உண்டதினாலே அந்த திரு கழுத்திலே மையின் நிறம் பொருந்த பெற்றவனே. ஆகவே விடம் உண்ட பெருமான், விடமானது ஏனையோரை தாக்காமல் தான் உண்ட பெருமான், அந்த விடத்தினுடைய நிறத்தை தான் பெற்று ஏனையோரை காப்பாற்றினான். பெருமானே, என்னுடைய பொய்யினை நீ பெற்று என்னை ஆட்கொண்டாய், நீ நஞ்சினை நீ வந்து பொய்யவன் என்று அறிந்தும் பொருள் என்ன ஆண்டு கொண்டாய், அப்பொழுது என் பொய்யினை நீ எடுத்துக்கொண்டாய் என்பது பொருள். எதை போல என்று சொன்னால், உலகினை கொல்ல வந்த நஞ்சினை பெருமான் தான் ஏற்றுக்கொண்டான். பெருமான் உலகினை கொல்ல வந்த நஞ்சினை தான் ஏற்றுக்கொண்டதன் மூலம் அந்த நஞ்சு உலகின்பார் படாமல், உலகை வந்து தாக்காமல் காத்தொழினான். இப்பொழுது என்னை பொய்யன் என்று அறிந்து நீ ஆட்கொண்ட பொழுது அந்த பொய் என்னை தாக்காமல் நீ ஏற்றுக்கொண்டாய். இப்பொழுது அந்த பொய் என்னை தாக்குகின்றது சொன்னால், அந்த விடத்தினை மிடத்திலிருந்து உமிழ்ந்ததை போல இருக்கும், விடத்தினை மிடத்திலே வைத்துக் கொள்ளாம உமிழ்ந்ததை போல இருக்கு. பெருமான் விடத்தினை உண்ட பொழுது உலகம் காக்கப்பட்டது, பெருமான் அந்த விடத்தினை மீண்டும் உமிழ்ந்தார் என்று சொன்னால் உலகம் அழியும். அதே போல பெருமானே, என்னை பொய்யனென்று அறிந்தும் நீ காத்த அந்த காலத்திலே என்னுடைய பொய் என்னை தாக்கவில்லை, என் பொய்யை மீறி நான் திருவுருளை பெற்றேன். இப்பொழுது அந்த பொய் என்னை தாக்குகின்றது என்று சொன்னால், பெருமானே விடமுண்டு உலகினை காத்த நீ, அதே போல என்னை காக்காது கைவிட்டாயோ அப்படின்னு குறிப்பு. விடமுன் விடற்று மையவனே, மண்ணும் உத்தர கோச அருள் மண்ணுகின்ற உத்தர கோசம் இங்கே கரசே, செய்யவனே நீ வந்து செம்மையான குணம் பொருந்தியவன். ஆகவே ஒரு கண்ணிலே வந்து வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்று நீ இருக்க மாட்டாய். ஆகவே உலகினை காத்த வண்ணமே நீ உன் அடியவனாக என்னையும் காத்தொருள்வாய். செய்யவனே என்றால் நேர்மையான குணம் பொருந்தியவனே, சிவனே தன்னை அடைந்தோருக்கெல்லாம் இன்பத்தை மட்டும் செய்பவனே, துன்பத்தை செய்யாதவனே. பெருமான் நேர்மையானவன், வேண்டுதல் வேண்டாமையிலான், எல்லோருக்கும் நன்மையே செய்வான் என்ற கருத்திலே இங்கு விளக்கு அந்த பெருமானை விளிக்கின்றார். ஆகவே உன் திருவுருளை நாடி வருகின்றேன். செய்யவனே சிவனே, திரியேன் பவம் தீர்ப்பவனே என்று சொன்னால், ஒவ்வொருவர் தங்களுடைய பவமாகின்ற பிறவி நோயை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு உபாயத்தை பற்றியிருக்கிறார்கள். ஆனால் மிக கீழமாகிய நான் உன்னை தவிர ஒரு வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. ஏனையோர்கள் வெவ்வேறு வழியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வழியினாலே அவருடைய பிறவி நோய் நீங்குகின்றதா என்றால் நீங்கவில்லை. ஆனால் அவரவருக்கு ஒரு தகுதி இருப்பதனாலே ஒவ்வொரு வழி புலப்படுகின்றது. ஒரு தகுதியும் இல்லாத எனக்கு திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஒருவர் படிக்கிறார்கள், ஒரு கல்வி கேள்வி ஒழுக்கம் தானம் தர்மம் போன்றவற்றினாலே நன்மையை பெறலாம் நினைக்கிறார்கள். அதனால பெரிய நன்மை இல்ல, சிறுமை தான். முக்தியாகின்ற பெருநன்மையை இறைவன் திருவிழி பெற முடியாது. ஆனால் ஒவ்வொரு வழியிலே ஒருவர் செல்வதற்கு அவர் தகுதி காரணமாகின்றது. எந்த வழியிலும் நான் செல்ல முடியாது, என்ன காரணம், எனக்கு எதற்குமே வக்கு இல்லை, எனக்கு தகுதி என்பது எந்த வழியில் செல்வதற்கு எனக்கு இல்லை. ஆகவே திக்கத்தோருக்கு தெய்வமே துணை என்பதை போல சிறிய என்பவன் தீர்ப்பவன் நீ என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன். நீ செய்யவன் என்பதையும் நீ சிவன் என்பதையும் திக்கற்ற என்னுடைய பவத்தினை பிறவி நோயினை தீர்ப்பவன் என்பதையும் அறிந்து, பெருமானே விடமுடுமெடுத்து மையவனே விடத்தினை உண்டு உலகத்தினை காத்த பெருமானே, என் பொய் உனக்கு சுமையா என்பது கேள்வி. உலகத்தினை நொடிக்கின்ற விடத்தினை உண்டு உலகத்தினை காத்த பெருமானே, என்னுடைய பொய் உனக்கு சுமையாக இருந்தால்தானே அந்த பொய்யினை மீண்டும் என்னிடம் தர வேண்டும். ஐயா வந்து நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு வராரு, சுமையா இருந்தா தான் நம்ம திருப்பி தருவாரு, இல்லைன்னா வீட்டுக்கு வரவரே அதை எடுத்து அவரே வந்துருவாரு. என்னுடைய பொய்யை நீயே சுமந்து கொடுக்கிறார் தாங்கிட்ட, என் பொய்யை மீண்டும் நான் சுமக்கிற மாதிரி எங்கிட்ட கொடுத்துடாத, என் பொய்யை நீயே சுமந்து கொள். பொய்யவனே நீ பொருளன ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்டமையவனே, விட்டெழுதி கண்டாய் விட முன்விடற்று மையவனே, மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே, செய்யவனே சிவந்து மேலி கொண்டவனே, செம்மையான குணம் பொருந்தியவனே. பெருமானுக்கு மேலே என்பது திருவுருள் தான், நம்மை போல உடம்பு கிடையாது. ஆகவே நிறம் என்பது பண்பு தான், சேப்பா பாக்கிறதுக்கு இருக்கார் என்பது பொருள் இல்லை. செம்மை என்பது நேர்மை, நேர்மையான பண்பு கொண்டவன். செய்யவனே சிவனே சேர்ந்தோருக்கு இன்பம் மட்டுமே செய்பவனே சிவனே, சிறியேன் பவம் தீர்ப்பவனே, தகுதி இல்லாத என்னுடைய பவத்தினை தீர்ப்பதற்கு, அதாவது மிகவும் மோசமான நிலையில் இருப்பவனை காப்பதற்கு மிகவும் வலிமையான ஒரு பொருள் வேண்டும். ஆகவே மிகவும் கீழான நிலையிலே இருக்கின்றவனுக்கு பிறவி நோயை தீர்க்க வேண்டும் என்றால் மிகவும் மேலான பொருளுடைய கருணை வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஸ்ரீ என்பவன் தீர்ப்பவன்.
தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். இரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தர கோசமங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருதலையே.